இது ஜானு வித் தமிழ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது செக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ்.
இந்த எபிசோட நீங்க எந்த நேரத்துல எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் சூசிங் திஸ் எபிசோட். அண்ணல் அம்பேத்கருக்கு பல முகங்கள் உண்டு. பிலாசபர், சோசியல் ரிஃபார்மர், எக்கனாமிஸ்ட், சோசியலிஸ்ட், வேர்ல்ட் கிளாஸ் லாயர். லாவை தவிர்த்து அவர் 4 டாக்டரேட் முடிச்சிருக்கார். அப்படி இருக்கிற அம்பேத்கர் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் போன்ற சென்சிட்டிவ் தலைப்புகளுக்கு எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட். 2024 வருஷத்தில் கூட இப்போ செக்ஸ் எஜுகேஷனில் இருக்க ஒரு சில டாபிக்ஸை சில இடங்களில் பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதற்கு ஏற்ப ஆடியன்ஸ் இல்லாத பட்சத்தில் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனில் இருக்க சென்சிட்டிவ் டாபிக்ஸை பல நேரங்களில் பேச முடியாமையே போயிடுது. அதற்கான காரணம், அந்த செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனில் சப்ஜெக்டிவாக சயின்ஸ் ரிலவெண்ட்டாக சொல்கிற விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியமும் தாக்குவது போல இருப்பதே அதற்கான காரணம். கருத்து சுதந்திரம் என்று இன்று கூட அந்த கருத்து சுதந்திரம் ஒரு விவாத பொருளாக தான் இருக்குது. 1934 இப்படி ஒரு கருத்து சுதந்திரம் பேஸ் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸில் அம்பேத்கர் வழக்கறிஞராக அப்பியர் ஆகிறார். அப்படி அப்பியர் ஆகிற அம்பேத்கர் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக ஒரு கேஸில் ஒரு சார் நின்று செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன், சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப், செக்ஷுவல் லிபரேஷன் போன்ற தலைப்புகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணார், அவரின் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, 2024 கூட பேச தயங்குற சில தலைப்புகளுக்கு வாதிட்டு அம்பேத்கர் 1934 எந்த மாதிரியான கவுண்டர் ரிப்ளைஸ்லாம் கொடுத்தாருங்கிறது தான் இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். 20th century, அதாவது 1900 தொடக்கத்தில் மகாராஷ்டிராவில் ரகுநாத் தோண்டா கார்வே அப்படின்னு ஒருத்தவர் ஒரு மேகசினை ரிலீஸ் பண்ணுறார். அந்த கார்வே ரிலீஸ் பண்ண மேகசினுக்கு பேர் சமராஜ் ஸ்வஸ்தியா. அது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மேகசின் எதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணுது அப்படின்னா, எதை பற்றி ஜேர்னல் பண்ணுது அப்படின்னா, ஒரு லைஃப் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியனான ஒரு லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணணும், செக்ஷுவல் ஹெல்த்னா என்ன, அது சார்ந்து வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரியான ஒரு மேகசினை வந்து அவர் வந்து 1900 தொடக்கத்தில் ரிலீஸ் பண்ணுறார். அப்படி ரிலீஸ் பண்ணுற கார்வேங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த கார்வே ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஃபேமிலி பிளானிங், உமன் எம்பவர்மெண்ட், செக்ஷுவல் ஹெல்த் போன்ற சப்ஜெக்டை பற்றி அதிகமான அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் அந்த காலத்திலே ஒர்க் பண்ண ஒரு நபர். 1927 இந்த மேகசின் ரிலீஸ் பண்ணும்போது அதில் வச்சிருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் பல நேரத்தில் பல பேரை கோவப்படுத்துது. ஏன்னா அந்த காலத்தில் காமம், சேம் செக்ஸ் மேரேஜ், மாஸ்டர்பேஷன், குடும்ப கட்டுப்பாடு, நியூடிட்டி இந்த மாதிரியான தலைப்புகளை பேசுறதுக்கு யாரும் இல்லை. அப்படியே அது பேசினாலும் அது ஒரு இழிவாக, ஆபாச பேச்சாக தான் கருதப்பட்டிருக்கு. பாலியல் கல்வி, நிர்வாணம், அறநெறி போன்ற தலைப்புகளுக்கு அந்த காலகட்டத்தில் வாசிக்கிறதுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கும் எந்த ஒரு மக்களும் தயாராக இல்லை. இன்னொரு வழியில் பார்க்கும்பொழுது இந்த தலைப்புகள் எல்லாம் மதவாதங்களுக்கு எதிர்ப்பாக இருந்துச்சு. வேதங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த பெண் உடல் சார்ந்தும் இருந்த கட்டுக்கதைகளையும் கருத்துகளையும் இந்த பாலியல் கல்வி அந்த நேரத்திலேயே அந்த மேகசின் மூலியமாக கார்வேங்கிறவர் ஒன்றொன்னா உடச்சி எரிஞ்சிட்டு வந்ததுக்கு பல பேருக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குது. இந்த மதவாதிகள், ஜாதியவாதிகளுக்கு இது கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு குரலாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த காலத்திலேயே சேம் செக்ஸ் மேரேஞ்சுங்கிறது என்ன, ஒரு மாஸ்டர்பேஷன் எதை பற்றி சொல்லுது, பெண்கள் தனக்கான உடல் சுதந்திரத்தை அவர்களே தீர்மானிக்கலாங்கிறப்ப கருத்துக்களை இப்போ இந்த காலத்தில் கூட தெரிவிக்கும் போது சில ஃபண்டமெண்டலிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, 1900களில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாலா எரிதிடி ஃபேனை பண்டில் வையி அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். அது ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. இந்த மேகசின் தவறாக இருக்குது, இந்த கார்வே எழுதுகிற இந்த ஜேர்னல் ஆபாசமாக இருக்குது, இது மேலே வழக்கு தொடரணும்னு சொல்லி மதவாதிகளும் பிராமணிக்கல் கல்ச்சர்ஸை ஆதரிக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. இதை பற்றி பேசவும் இந்த தலைப்புகள் பற்றி எழுதவும் எழுதிய தலைப்புகளை ஆதரிக்கிறவும் அந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ ஒரு சமூக தலைவரோ யாருமே இல்லாதது கார்வேக்கு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான மொமெண்ட்டையே கொடுக்குது. அதே நேரத்தில் கார்வே தனக்கான உரிமைகளுக்கு போராடிட்டு இருக்கும்போது அந்த வழக்கை சப்போர்ட் பண்ணி கார்வேக்கு ஒரு சப்போர்ட்டிங் லாயராகவும் கார்வே சார்ந்து இருக்கும் விஷயங்களுக்கு சிறந்து வாதிடவும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அம்பேத்கர் உள்ள வராரு. அம்பேத்கர் உள்ள வந்து கார்வேக்காக வாதாடி ஒரு செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதோட கருத்தியல் ஏன் உங்களெல்லாம் பாதிக்குதுங்கிற கேள்விக்கு ஒன் பை ஒன்னாக அம்பேத்கர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 1931 ஒரு பழமைவாத குழு புனேயில் கார்வே எழுதிய விபச்சார பற்றிய கேள்விகள் குவஸ்டின் ஆஃப் அடல்டரி அப்படிங்கிற ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து விபச்சார பற்றின கேள்விகளுக்கு இவர் சொல்லும் பதில்கள் எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வேதங்களை எதிர்க்கிறதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு அவர் சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கள் மதத்தை வந்து பாதிக்குதுங்கிற கேள்வியில் அவன் ஒரு கேஸை வந்து தொடுக்கிறான். அதுக்கு இவரை பிடிச்சி கைது பண்ணி 100 ரூபாய் அபராதம் வேற கொடுக்குறாங்க. கார்வே என்ன பண்ணணும்னே தெரியாமல் மேல்முறையீடு பண்ணலான்னு இந்த கேஸை மேல்முறையீடும் பண்ணுறாரு. மேல்முறையீடை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ விபச்சார பற்றிய கேள்விகளுக்கு கார்வே கொடுத்த பதில்கள் எப்பொழுதுமே மதவாதங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்திலையுமே ஒரு சில இடங்களில் பிரபலமாக தேவதாசிங்கிற ஒரு சிஸ்டம் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது விபச்சாரங்கள் என்பது என்ன, அதில் யார் பயன்படுத்தப்படுகிறார், யார் வந்து அதில் சுயலாபம் அடைகிறாருங்கிற இவரோட தெளிவுரைகள் அப்போது அங்கே இருந்த மதவாதிகளை பாதிச்சதுங்கிறது ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. இந்த மேகசின் முழுக்க முக்கியமாக இந்த பழமவாதிகள் எதிர்த்தது இந்த குவஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான். ஒரு பர்சனல் செக்ஷுவல் குவஸ்டினை ஒரு பொதுமக்கள் கேட்க அந்த பர்சனல் செக்ஷுவல் குவஸ்டின்ஸ்க்கு கார்வே கொடுக்கும் பதில்கள் ஒவ்வொன்றும் இவங்களை அடிக்கிற மாதிரியும் இவங்களோட அடிப்படை வேதங்களை தகர்க்கிற மாதிரியும் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம், ஆண் என்பவன் எப்படிப்பட்ட ஒரு உடல் உறவை பெண்களிடம் எதிர்பார்க்கிறான், அது ஏன் ஆண் சார்ந்து மட்டுமே இருக்கிறது என்ற கேள்விகளும் அந்த கேள்விகளில் வந்திருக்கலாம். அதற்கு கார்வே சொன்ன பதில்கள் பெண் உரிமைகளை பேசியிருக்கோம், பெண்களோட பாடி செக்ஷுவல் லிபர்ட்டியை பற்றி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இது கண்டிப்பாக பிராமணிக்கல் தாட்ஸையும் மதவாதத்தையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதனாலேயே இந்த மெஜாரிட்டி கல்ச்சர்ஸை ஏன் வந்து இது அஃபெக்ட் பண்ணுதுங்கிற கேள்வியில் அவங்க வந்து கோர்ட் கேஸ் போட்டிருக்கலாம். மேலும் சுய இன்பம் ஹோமோசெக்சுவாலிட்டி பற்றிய இந்த தலைப்புகளை அறிவியல் சார்ந்து கார்வே கொடுத்த பதில்கள் கண்டிப்பாக இந்த மதவாதிகளை ஒரு வெறுப்புக்கு ஆளாக்கியிருக்கும். மறுபடி இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. இந்த தடவை அம்பேத்கர் தான் கார்வேக்கு உறுதுணையாக நின்று பாலியல் கல்வி பற்றின அறிவியலை அறிவுபூர்வமாக வாதாடி அம்பேத்கர் கார்வேக்கு ஒரு லீகல் அட்வொகேட் லாயராக அந்த இடத்துல நிற்கிறார். 1934 அம்பேத்கர் இந்த வழக்கை எடுத்து நடத்தும்பொழுது அதற்கு முன்னாடி அம்பேத்கர் பண்ணியிருந்த சம்பவங்கள் ஏகப்பட்டது. 1934 முன்னாடி அம்பேத்கர் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அப்படின்னா, மகத் மற்றும் நாசி சத்தியாகிரகத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் லண்டனில் நடந்து முடிக்கும்பொழுது காந்தி கூட ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பிரபலமான நபராக தான் அம்பேத்கர் அங்கே இருந்திருப்பார். ஸோ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மட்டும்தான் இருந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே குரல் கொடுக்கல, ஒரு பொது சமுதாயத்திற்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணாருங்கிறதுக்கு இந்த கேஸும் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் தான். சரி, செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன், ஹோமோசெக்ஷுவாலிட்டி, நியூடிட்டி, செக்ஷுவல் லிபரேஷன் இதெல்லாம் கவர் பண்ண ஒரு மேகசினுக்கு, கார்வேங்கிற அந்த நபர் எழுதின மேகசினுக்கு அம்பேத்கர் உறுதுணையாக நின்று எதுக்கு இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்? ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்னு நான் சொல்கிற அந்த வருடங்களில் அரசியல் மற்றும் சமூக பணியில் முழு நேர பணியில் இருந்தவர் தான் அம்பேத்கர். கார்வேயோட வழக்கை எடுத்து நடத்த வேண்டியது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க பாலியல் கல்வியும் விபச்சாரமும் ஓரின சேர்க்கை குடும்ப கட்டுப்பாடு போன்ற எல்லா கருத்துக்களும் அம்பேத்கரோட கருத்துக்களுக்கு ஒத்து போயிருக்கணும். இந்த கருத்துக்கள் அனைத்தும் சமுதாயத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டிய கருத்துக்கள் என்று அம்பேத்கர் ஃபீல் பண்ணியிருக்கனால தான் ஒரு கேஸை எடுத்து அவர் நடத்தியிருக்கணும். சரி, அவர் ஒரு லாயர் தானே, இதை ஒரு அவர் கேஸாக தானே எடுத்து நடத்தியிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக அம்பேத்கர் ஒரு சைடு நின்று பேசிட்டு இருக்கார். அதே நேரத்தில் இந்த கோர்ட் கேஸில் சேம் செக்ஸ் மேரேஜ், நியூடிட்டி போன்ற தலைப்புகளுக்கும் அம்பேத்கர் சப்போர்ட் பண்ணி கேஸு வாதாடி ஆகணும். இப்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக இருக்க அம்பேத்கர் மேலே எந்த மாதிரியான கல்வீச்சுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, நீ என்ன பெரிய ஆளா, எல்லாரையும் அம்மனமாக போக சொல்லுவ, விபச்சாரத்தை ஆதரிக்கலான்னு சொல்லுவ, விபச்சார பெண்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லுவ, இந்த மாதிரி இருக்க உனக்கு உன்னோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதே புத்தி தானே இருக்குங்கிற கேள்விகளும் அம்பேத்கர் மேலே கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த கேள்விகளும் என்ன, இந்த வழக்கு எடுத்து நான் நடத்தினேன்னா இந்த கான்சிக்வன்சஸ் வந்திருக்குங்கிறதும் அம்பேத்கருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அம்பேத்கர் இதை எடுத்து நடத்தினது ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு விஷயம், இன்னொன்று ஒரு தைரியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இப்பொழுதும் கூட நான் சொன்ன சேம் செக்ஸ் மேரேஜ், நியூடிட்டி அண்ட் ஃபேமிலி பிளானிங், விமனோட பாடி செக்ஷுவல் லிபர்ட்டி, இதை பற்றி பேசுகிறதுக்கான இடங்கள் எல்லா இடத்துலையும் கிடச்சிருச்சா? ஒரு பொது தலைவரும் அரசியல் தலைவரும் ஒரு சொசைட்டியில் ஒரு ரிமார்க்கபிள் ஃபிகராக இருக்க ஒரு நபர்கள் இந்த கருத்துக்களை ஓப்பனாக சொல்லிடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் வெளிப்பாட்டுக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் போராட்டிக்கிட்டு இருக்க அம்பேத்கர் இந்த வழக்கை எடுத்து நடத்தியிருக்காரு அப்படின்னா, இதன் தேவைகள் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதோட விளைவுகள் கண்டிப்பாக ஒரு பொது சமூகத்தை ஒரு அறிவாற்றல் சார்ந்த சமூகமாகவும் ஒரு பாலியல் ஆரோக்கியம் சார்ந்த சமூகமாகவும் கொண்டு வருங்கிற அந்த என்விஷன் தாட் வந்து அம்பேத்கருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. 1927 அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எதுக்கு எரிக்கிறார் அப்படின்னா, அது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குது. பாலியல் கல்வி இல்லை என்றால் அதுவும் இங்கிருக்கு மக்களோட தனி மனித சுதந்திரத்தை கண்டிப்பாக பாதிக்குங்கிற உணர்வு அம்பேத்கருக்கு அப்போவே இருந்திருக்கனால தான் இந்த வழக்கை எடுத்து அவர் நடத்தியிருக்கார். இப்படி இந்த பாலியல் கல்வியையும் இது சார்ந்து இருக்கும் தலைப்புகளையும் இவங்க எல்லாரும் எதிர்க்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அடிப்படைவாதத்தில் இருக்கும் பிராமணிய கல்ச்சர் தான். அந்த மதவாதிகள் பிராமணிய கல்ச்சர்ஸை எடுத்துக்கிறது மூலயமாகவும் அது சார்ந்து இருக்கும் ஆணாதிக்க புத்தி தான் இந்த பாலியல் கல்வியை வரவிடாமல் தடுக்குதுங்கிறத பேஸ் ரூட் காஸை புரிஞ்சுக்கிட்ட அம்பேத்கர் இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறார். அம்பேத்கர் ஈரோப்பியா மற்றும் வெளிநாடுகளில் அதிகமாக படித்து வந்திருக்கனால அவருக்கு லிபரல் தாட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. வெஸ்டர்ன் ஐடியாஸ் மூலியமாக இருக்கும் சில நல்ல விஷயங்களை தனது நாட்டுக்கு எடுத்து கொண்டு வருவதற்கு இந்த பாலியல் கல்வி கண்டிப்பாக உதவுங்கிற அந்த தாட் அம்பேத்கருக்கு அப்போவே இருந்திருக்கு. சமாஜ் ஸ்வஸ்தியான்னு சொல்லப்பட்ட அந்த மேகசினோட கோர் ஐடியாவே செக்ஷுவல் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் மட்டும்தான். அது பழமைவாதிகளை கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, மதம், ஜாதி, வேதம் இதில் சொல்லப்பட்டிருக்க பாலியல் பற்றிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் அனைத்துமே செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் மூலியமாக தகர்த்தப்படுகிறது என்பது இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கனால தான் அவங்க பாலியல் கல்வியை இன்றும் கூட வேண்டான்னு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் பற்றி பேசாமல் எப்போதுமே புறம் தள்ளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக சமுதாயத்தை பாதிக்குங்கிறது அம்பேத்கரோட அந்த வழக்கின் வாதம். பாலியல் கல்வி விஷயங்கள் பற்றி பேசுவது எப்போதுமே ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் கிடையாது. அது பேச வேண்டிய, கண்டிப்பாக பேசக்கூடிய தலைப்பு தான் அம்பேத்கர் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. வேதம், மதம் என்று பார்க்காமல் பாலிய விஷயங்களை சமுதாய நீதியாக பார்க்க வேணும்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வக்கிரமான கேள்விகள் ஏன் அச்சிடப்பட வேண்டும்னு அந்த வழக்கை பார்த்த நீதிபதி கேள்வி எழுப்பும்போது, பாலியல் கல்வி உங்களுக்கு வக்கிரமாக தெரியலாம், பாலியல் சார்ந்த கேள்விகள் இதுவரை யாராலும் எழுப்பப்படவில்லை என்பதற்காக அந்த கேள்விகள் நமக்கும் உங்களுக்கும் வக்கிரமாக தோணலாம், ஆனால் ஒரு வக்கிர தோற்றத்துடைய ஒரு விஷயத்தை அடித்து நொறுக்குவதற்கு அறிவியல் மட்டுமே இங்கு உறுதுணையாக இருக்கும் அதுதான் பாலியல் அறிவு, அதுதான் பாலியல் கல்வின்னு செக்ஸ் எஜுகேஷனோட நீடை பற்றி அந்த இடத்துல அம்பேத்கர் தன்னோட கவுண்டரில் டாக்குமெண்ட் பண்ணுறார். இந்த ஆல் ரிலேட்டட் க்வெஷ்சன்ஸ்க்கும் அம்பேத்கர் அவர்கிட்ட இருந்த அனைத்து விதமான அத்தன்டிகேட்டட் ரிசர்ச் பேப்பர்ஸையும் சப்மிட் பண்ணுறார். இதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி அம்பேத்கர் பேசும்பொழுது ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் தன்னை சார்ந்த ஒரு பாலினம் கூடவே ஒருத்தவங்களால் செக்ஸ் வச்சுக்க முடியுமா, அதை பண்ணலாமா, அதையும் தானே இந்த மேகசின் சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அம்பேத்கர்னு கேள்வி கேட்கும்போது அம்பேத்கர் சொல்கிற ஒரே விஷயம், ஹென்ரி கேவ்லாக் எல்லிஸ் என்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஃபிசிஷியன் ரைட்டர் அண்ட் ப்ராக்ரஸிவ் திங்கர் அண்டு ஹியூமன் செக்ஷுவாலிட்டி எஜுகேட்டரோட ரிசர்ச் பேப்பரை அவர் காட்டுறார். அவர் மேற்கோர் காட்டிய விஷயங்களில் என்ன சொல்கிறாருனா, இந்த ஹென்ரிங்கிறவர் தான் ஹோமோ செக்ஷுவாலிட்டி பற்றி ஃபஸ்ட்டு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் 1897 எழுதினவர். அவர் இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டிங்கிறது ஒரு நேச்சுரல் கான்செப்ட் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்கு ஆதரவாக அம்பேத்கர் பேசும்போது அவர் கோட் பண்ண விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேர் வாஸ் நத்திங் இன்ஹெரண்ட்லி ராங் வித் த பீப்புள் ஹேவிங் சச் டிசைர், they had rights to pursue happiness in their own way அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது ஒரு மக்களுக்கு இந்த மாதிரியான ஹோமோ செக்ஷுவல் தாட் அண்ட் டிசையர் வர்றது எந்த ஒரு காரணத்திலும் தவறு கிடையாது, மேலும் தான் விரும்பிய விதத்தில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் உரிமைகள் இங்கே அனைத்து மக்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வழக்கில் வந்து அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அம்பேத்கர் இந்த என்டையர் வழக்கில் எடுத்துக்கிட்ட மிக முக்கியமான ரெண்டு ரைட்ஸ் என்ன அப்படின்னா, ரைட்ஸ் டு செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். 1934 வருடம் வரை தொடர்ந்து நடந்த இந்த வழக்கில் இறுதியாக அம்பேத்கரும் கார்வேவும் தோல்வி தான் அடைஞ்சாங்க. அதுதான் இந்த வழக்கோட முடிவே. ஏனென்றால் அந்த ஆணாதிக்க மதவாத பிடியில் இருந்த அரசு மற்றும் அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு முன்பு 1934 சேம் செக்ஸ் மேரேஜையும் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனையும் உமன் பாடி லிபரல் ஃப்ரீடத்தையும் அவங்க ஆதரித்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு கார்வே எழுதின மேகசினும் அம்பேத்கர் வாதிட்ட பொருள்களும் கரெக்டு தான் அப்படிங்கிற முடிவுகள் அந்த காலத்தில் வந்திருந்தாதான் அதில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இடத்துல போராடி தான் பதிவு பண்ண வேண்டிய விஷயத்தை அழகாக டாக்குமெண்ட் பண்ணி செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது மதவாத தன்மையாக பார்க்காம சமுதாய நலனுக்காக பார்க்க வேணும்னு அம்பேத்கரோட கருத்தும், சேம் செக்ஸ் மேரேஜுங்கிறது நேச்சுரல் தான்னு அவர் சப்மிட் பண்ண மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கும், எங்கள் ஃபேமிலி பிளானிங்கும் விமன் லிபரேஷனும் அவங்களோட பாடி ரைட்ஸை சார்ந்தது, அது அவங்களோட உரிமை, அது அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறத பதிவு பண்ண அம்பேத்கர் இந்த வழக்கில் முயற்சி பண்ணதும் அதை பதிவு பண்ணதும் மே இந்த சட்டத்துக்கான இந்த வழக்குக்கான ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன், நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அம்பேத்கர் 1934 அந்த வருடக்கட்டங்கள்லேயே பாலியல் கல்வியும் மற்றும் அதன் சார்ந்து இருக்கும் சப்ஜெக்டும் இங்கே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு ஃபோர் ஃபாதராக நின்று கார்வேக்கு வாதாடின ஒவ்வொரு நம்பிக்கையும் தான் இங்கே நம்ம எல்லாருக்கும் பாலியல் கல்விங்கிறது கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு முடிவை எடுக்க நம்மளெல்லாம் தூண்டுது. ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது நம்ம சரியாக தான் போகிறோமா, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, நாம் எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டு தானா அப்படின்னு யோசிக்கும்பொழுது அம்பேத்கர் இதை ரெஃபர் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்படி தான் இந்த என்டையர் கேஸ் ஸ்டடியும் அம்பேத்கர் வாதிட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனுங்கிறது கண்டிப்பாக பாலின சார்ந்து நடக்கும் வன்கொடுமைகளை தடுக்கும், பாலின நலத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வருங்கிற எங்களோட நம்பிக்கைக்கு ஒரு அட்வகேசியாக இருந்தது அம்பேத்கரோட இந்த கேஸ். ஸோ வித் திஸ் வி ஹியர் பை செலப்ரேட்டிங் பாபா சாஹிப் அம்பேத்கர்ஸ் பர்த்டே. Stay tuned with us.